கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பிதாவாகிய யாவே தேவனுடைய திருநாமத்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திருநாமத்தாலும் சமாதானத்தையும் அன்பையும் வாழ்த்துக்களையும் மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி மற்றும் வெள்ளக்கோயில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்து அன்போடும் தாழ்மையோடும் உங்கள் யாவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய மிகப்பெரிய இரக்கம் மற்றும் அவருடைய தயவு நிமித்தமாக நம் அனைவரையும் தேவன் இங்கு ஒன்று கூட வைத்து அவருடைய மகத்தான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு அவர் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். இந்த காலங்கள் விசேஷித்த காலங்கள். எந்த வகையில் என்று நாம் கடந்த பாடத்திலேயே நாம் கேட்டோம். அன்பானவர்களே, பஸ்காவை தேவனுக்கு சித்தமான வகையிலே ஆசரித்து முடித்த பிற்பாடு தேவன் நம்மை மீண்டுமாக ஜீவன் கொடுத்து அவருடைய சத்திய வெளிச்சத்திலே நம்மை நடத்தி அவருடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நமக்கு மீண்டுமாக கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளின் நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே தேவன் அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் விசேஷமாக பரிசுத்தவான்களாகும் வாய்ப்பை பெற்றிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய மாபெரும் சத்தியங்களை, ஏற்றகால வெளிச்சங்களை நமக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்தி நம்மை சிறுமந்தை வாய்ப்பை பெற்றுத்தரும் நோக்கத்திற்காக தேவன் அநேக அனுபவங்களுக்குள்ளாகவும் அநேக சத்தியங்களுக்குள்ளாகவும் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த வகையில் இன்றைய நாளிலே நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாடத்தின் தலைப்பு பலிபீடத்தின் பிரதிஷ்டை என்ற தலைப்பின் கீழே நாம் இந்த சத்தியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதாரவசனமாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 வசன பகுதிகள் 18-19 வசனத்தை நாம் கவனமாய் வாசிக்க கேட்போம்.
பின்னர் அம்மனிதர் என்னிடம் கூறியது, மானிதா, தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, பீடத்தை கட்டிய பின் பீடத்தில் எரி பலியிடுகையிலும் குருதி தெளிப்பு பலியிடுகையிலும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளாவன, என்னை அணுகி வந்து என் முன்னிலையில் திருப்பணி புரியும் சாதோக்கின் வழி வந்த லேவியராகிய குருக்களுக்கு ஓர் இளங்காலையை பாவம் போக்கும் பலியாய் தர வேண்டும். இது தலைவராகிய ஆண்டவரின் அறிவிப்பு.
அன்பானவர்களே, இந்த ஆதார வசன பகுதியை நம்முடைய சகோதரி அவர்கள் திருவிவிலியம் மொழிபெயர்ப்பில் வாசிச்சிருக்காங்க. ஆகவே நாம் நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய கேஜேவி டிரான்ஸ்லேஷன்ல நம்ம பார்க்கும்போது மிகவும் முக்கியமான அந்த சத்திய வசனங்களுக்குரிய சத்தியத்தை நாம் தியானிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். விசேஷமாக எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம், குறிப்பாக திருச்சபை வகுப்பாருக்காக கடைசி கால பாத அங்க வகுப்பினருக்கானது என்று நம்முடைய 7 சபைக்கு தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற தூதன் நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிடுகிறார். அவர் மிக முக்கியமான அந்த சத்தியத்தை குறித்து தியானிக்கும் போது அவருக்கு தேவன் கொடுத்த வெளிச்சம், தி எசேக்கியேல் ப்ராபசி இஸ் த அப்போகாலிப்சிஸ் ஆஃப் ஓல்டு டெஸ்ட்மெண்ட், பழைய ஏற்பாட்டினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் என்று இங்கே சகோதரர் குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, அந்த வகையில் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2 பிரசன்னத்திலே அவர் வந்து அவருடைய மாபெரும் சத்திய வெளிச்சத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலமாக மாத்திரமல்ல, அதற்கு முன்பதாகவே தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலின் மூலமாக அவருடைய பாத அங்க வகுப்பினருக்கு பரிசுத்தவான்களாகும் வாய்ப்பை பெற்ற அவருடைய திருச்சபையினருக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையில் இந்த வசன பகுதிகளுக்குள்ளாக செல்வது நமக்கு நலமாயிருக்கும். அன்பானவர்களே, இந்த எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை குறித்து ஒரு அவுட்லைன், ஒரு மேலோட்டமான சில காரியங்களை பார்த்து பின்பு இந்த பாடத்திற்குள் நுழைவது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனமானது முதல் 24 அதிகாரங்கள், த ஃபர்ஸ்ட் 24 சாப்டர்ஸ், மிக பிரதானமாக த ட்ரைப் ஆஃப் ஜூட், யூதா கோத்திரத்தினுடைய காரியங்களை குறித்தும் அந்த கோத்திரத்தில் நடக்க வேண்டிய நிகழ்வுகளை குறித்தும் அதற்கான நியாய தீர்ப்புகளை குறித்தும் தேவன் அங்கு மிக முக்கியமான தீர்க்க தரிசன விளக்கங்களை, நியாய தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தொடர்ந்து அம்மோன், தீரு, ஏதோம், எகிப்து என்ற தேசங்களை தேவன் மையப்படுத்தி அதற்கான நியாய தீர்ப்புகளையும் கொடுத்தவராக இருக்கிறார். பிற்பாடு எரேமியாவை கொண்டு புலம்பலை தேவன் கொடுக்கும் போது இஸ்ரேல் தேசத்திற்கு கொடுக்கும் நம்பிக்கையை பற்றி அவர் சொல்லும் போதும் புலம்பல் 3:31-32 வசனங்களிலே அங்கே நாம் வாசிக்க கேட்கலாம். வசன பகுதி வாசிங்க. புலம்பல் மூன்றாம் அதிகாரம் 31-32. அன்பானவர்களே, அப்போ தேவன் சொல்லக்கூடிய இந்த மிக முக்கியமான சத்தியம், குறிப்பாக இஸ்ரேல் தேசத்திற்கும் அவர்களுடைய சந்ததியாருக்கும் மாத்திரமல்ல, திருச்சபையின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்ட நமக்கும் தான். ஆண்டவர் கைவிட மாட்டார், அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் என்ன செய்வாருங்களாமா, மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். இந்த ஆவிக்குரிய ஆறுதல், இந்த ஆவிக்குரிய சமாதானம் விசேஷமாக கடைசி கால பாத அங்க வகுப்பினருக்கு என்பதை தேவன் நமக்கு உணர்த்துகிறார். அன்பானவர்களே, அந்த வகையில் தேவன் அந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தை அவர் கொடுத்து, அதற்கே உரிய நியமங்களை அவர் கொடுத்து, தன்னுடைய திட்டத்தின் மகத்தான சத்திய வெளிச்சங்களை நமக்கு விளக்கி காண்பிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தொடர்ந்து நாம் அந்த எசேக்கியேலினுடைய தீர்க்க தரிசன பாகத்தை நாம் பார்க்கும் போது, அதற்கு பின்பதாக வரக்கூடிய அதிகாரங்கள் சாப்டர் 36 நம்ம பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய சிச்சையை தொடர்ந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தின் காட்சிகளை காண்பிக்கிறார். பிற்பாடு எசேக்கியேல் 38 அதிகாரம் மற்றும் 39 அதிகாரம், இந்த இரண்டு அதிகாரங்களுமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த, இன்னும் சொல்ல போனா சிறப்பு வாய்ந்த அதிகாரங்கள். எப்படி, இதை குறித்து நாம் ஏற்கனவே ஆராய்ந்திருக்கிறோம். அதாவது இஸ்ரேலை தேவனிடத்திற்கு திசை திருப்பக்கூடிய உபத்திரவத்தின் விவரங்களை கொண்டுள்ளது இந்த இரண்டு அதிகாரங்களுமே. நம்முடைய பிதாவாகி தேவனிடத்திற்கு இஸ்ரேல் ஜனங்களை திசை திருப்பக்கூடிய உபத்திரவங்களின் முழுமையான விவரங்களை கொண்டுள்ளதாக இது அமைந்திருக்கிறது. அதற்கு பிற்பாடு இந்த அதிகாரங்களை எல்லாம் நாம் ஆராய்ந்துட்டு வரும்போது, இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய மனமாற்றத்தை தேவன் அங்கே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர்கள் எவ்விதத்திலே தங்கள் மனமாற்றத்தை காண்பிக்கிறார்கள், அவர்கள் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த புறஜாதியாரும் எவ்விதத்திலே தேவனிடத்திலே திரும்புவார்கள் என்பதை குறித்து எசேக்கியேல் 37 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்பானவர்களே, பிதாவாகி தேவன் தான் இஸ்ரேலை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்பதை ஒட்டுமொத்த உலகத்தின் ஜனங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை இங்கே எசேக்கியேல் மூலமாக தேவன் காண்பிக்கிறார். ஆக இந்த காட்சிகளை எல்லாம் தேவன் தொடர்ந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பயன்படுத்தி அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் போது, அதற்கு பிற்பாடு என்ன, வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட், அதற்கு பின்னாடி என்ன நடக்க போகுது. அன்பானவர்களே, அந்த தீர்க்க தரிசன ஆகமங்களை நாம் கருத்தாய் நாம் தியானிக்கும் போது, கண்ணுக்கு தெரியும் ராஜ்ய ஸ்தாபனம், 1000 ஆண்டு அரசாட்சியின் காட்சிகளை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆக ராஜ்யத்தின் துவக்க நிகழ்ச்சிகளை பற்றி அவர் இந்த எசேக்கியேலிலே அவர் அறிமுகம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதை குறித்து மூத்த சகோதரருடைய ஆராய்ச்சியின் விளைவு, பல்வேறு விதமான பல்வேறு காலகட்டங்களிலே தொடர்ந்த ஆராய்ச்சியின் விளைவுகளாக அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற ஆவிக்குரிய கருத்துக்களை எல்லாம் கூட நம்ம இந்த பாடத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதை நாம் அப்படியே ஆங்கிலத்தில் வாசித்து பிற்பாடு தமிழிலும் விளக்கத்திற்கு சென்று விட்டு நாம் பாடத்திற்குள்ள கடந்து செல்வது நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். எசேக்கியேல்ஸ் டெம்பிள் இஸ் எ க்ளோரியஸ் ஸ்ட்ரக்சர் ஃபவுண்ட் இன் எசேக்கியேல் ப்ராபசி சாப்டர்ஸ் 40-48. எசேக்கியேல் தீர்க்கதரிசன ஆகமத்திலே அதிகாரங்கள் 40-48 முடிய தேவனுடைய மகத்தான திட்டத்தை, குறிப்பாக தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இட் இஸ் பிரைமர்லி எ பிக்சர் ஆஃப் கிரைஸ்ட் மில்லினியல் கிங்டம் கன்வேயிங் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹவு த கிங்டம் வில் ஆபரேட். அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் எவ்விதமாக இயங்க தேவன் சித்தம் வைத்திருக்கிறார், அந்த ராஜ்யத்தின் வெளிச்சங்களை எவ்விதமாக தேவன் திட்டம் செய்து வைத்திருக்கிறார், அந்த ராஜ்யத்தை நடத்தக்கூடிய தலைவராம் தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சபையும், அதாவது மகிமையடைந்த சபையும் எவ்விதமாக இயங்க தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். ஆக சபை என்று சொல்லும் போது மகிமையடைந்த சபை, மாம்சத்தில் இருக்கும் சபை, இரண்டு கட்ட பிரிவினராக தேவன் இங்கே அடையாளம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆக அவ்வளவு துல்லியமான சத்தியங்களை, தி அக்யூரசி ட்ரூத், எசேக்கியேல் ப்ராபசி மூலமாக தேவன் அவருடைய கடைசி கால பாத அங்க வகுப்பினருக்காக வைத்திருக்கிறார் என்பதை நாம் முழுமையாக எசேக்கியேல் 40 அதிகாரத்திலிருந்து 48 அதிகாரங்கள் வரைக்கும் தேவனுக்கு சித்தமானால் நாம் கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தால் ஏற்ற கால வெளிச்சங்களை பெற்றுக்கொள்வது நமக்கு நலம் பயக்கும். ஆகவே அன்பானவர்களே, அதற்கு அடிப்படையாக நாம் இந்த முதலாவது பாடத்திற்குள்ள நாம் கடந்து செல்கிறோம். ஆதார வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டபடி அந்த பாகத்திலிருந்து தான் இந்த பாடத்தை நாம் ஆராய போகின்றோம். அன்பானவர்களே, இந்த வசன பகுதிகள் எசேக்கியேல் 40 அதிகாரத்திலிருந்து 48 அதிகாரம் முடிய நான்கு விதமான வகுப்பார்கள், the four groups of people mentioned here, குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. அந்த நான்கு வகுப்பாரை நாம் அறிந்து கொண்டு பாடத்திற்குள் செல்வதும் நமக்கு நலமாக இருக்கும். நான்கு வகுப்பாரின் பெயர்கள் நாம் முதல்ல பார்த்தோம்னா ஆசாரியர்கள் என்று குறிப்பிடப்படுறாங்க. அடுத்ததாக லேவியர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். மூன்றாவது அதிபதி வகுப்பார். நான்காவது வகுப்பார் தேசத்தின் ஜனங்கள். அப்ப இந்த நான்கு வகுப்பாருக்கும் தேவன் அடையாள பாசி சத்தியங்களை வைத்திருக்கிறார். The Ezekiel prophecy is a symbolic language truth. எப்படி அப்போகாலிப்சிஸ் சிம்பாலிக் லாங்குவேஜ் ட்ரூத் என்று நாம் ஆராய்கிறோமோ அதே போல எசேக்கியேல் ப்ராபசியும் கூட இது அடையாள பாசை சத்தியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவங்களா இருக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த சத்திய விளக்கத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யணும். ஏனென்றால் அடையாள பாசை சத்தியங்களை உட்கொள்வதும் அவைகளை புரிந்து கொள்வதற்கும் தேவன் அவருடைய பரிசுத்தாவியை முழுமையாக கொடுத்தால் ஒழிய அது சாத்தியம் இல்லை. ஆகவே அன்பானவர்களே, அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆதார வசனத்திலிருந்து இந்த பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். பாடத்தின் தலைப்பு நாம் ஏற்கனவே கேட்டிருக்கிறோம், பலிபீடத்தின் பிரதிஷ்டை. பலிபீடத்தின் பிரதிஷ்டை, The ordinance of the altar. அன்பானவர்களே, பலிபீடத்தின் பிரதிஷ்டை அதனுடைய முழுமையான ஆவிக்குரிய பொருள். இது அடையாள பாசை சத்தியம் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த பலிபீடத்தின் பிரதிஷ்டை என்று தேவன் ஒரு நியமத்தை நியமித்திருக்கிறார் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக. அதை ஏற்றகால சத்தியமாக நமக்கு வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் மீண்டும் வாசிக்க கேட்போம். நம்முடைய கேஜேவி டிரான்ஸ்லேஷன்ல, தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல எசேக்கியேல் ப்ராபசி, எசேக்கியேல் 43 அதிகாரம் வசனம் 18 வசனத்தை மற்றும் 19 வசனத்தை கவனமாய் மீண்டும் வாசிக்க கேட்போம்.
பின்னும் அவரை நீ நோக்கி, அனுப்புத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பலிபீடத்தை உண்டு பண்ணும் நாளிலே அதன் மேல் தகன பலி இடுகிறதற்கும் அதன் மேல் ரத்தம் தெளிக்கிறதற்குமான கட்டளைகளாவன, எனக்கு ஆராதனை செய்கிறதற்கு என்னிடத்தில் சேர்கிற சாதோக்கி வம்சத்தாரான லேவி கோத்திரத்தாராகிய ஆசாரியர்களுக்கு நீ பாவ நிவாரண பலியாக ஒரு இளம் காளையை கொடுப்பாயாக என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார்.
அன்பானவர்களே, அப்போ இங்க வசன பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த ஒரு காட்சி எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்துல மிக முக்கியமான ஒரு காட்சியாக இருக்கு. அன்பானவர்களே, அப்ப இந்த இரண்டு வசனங்களையும் நாம் ஆராயும் போது தேவன் பலிபீடத்தை உண்டு பண்ணும் நாளிலே, நம்முடைய தேவன் பிதாவாகி தேவன் என்ன செய்யறார் அப்படின்னா, பலிபீடத்தை உண்டு பண்ணும் நாளிலே, இதை நம்ம ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தோம்னா உண்டு பண்ணும் நாள் என்று நாம் பார்க்கும் போது ஆர்டினன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிரதிஷ்டை, அந்த பலிபீடம் ஏற்பாடு செய்யும் விவரங்கள் இவைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பலிபீடத்தை ஏற்படுத்தும் நியமங்கள் இவைகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, அப்போ இந்த பலிபீடம் பிதாவாகி தேவன் ஏற்பாடு செய்கிறார். அப்ப இந்த பலிபீடம் எப்பொழுது செயல்பாட்டுக்கு வரும், அது எப்பொழுது ஃபங்க்ஷனிங் ஆகும், அந்த பலிபீடத்தில் பலிகள் எப்பொழுது செய்யப்படும் என்கின்ற கேள்விகள் எல வேண்டும். ஏனென்றால் பலிபீடம் எதற்காகனா, வாட் இஸ் த பர்பஸ், என்ன நோக்கத்துக்காக பலிபீடம்னா, பலி செலுத்துவதற்கு. ஆனா இங்க தேவன் என்ன செய்யறார் அப்படின்னா, ஒரு பலிபீடம் ஏற்பாடு செய்ய வேண்டியது நியமத்தை, அதன் ஒழுங்கு முறைகளை, கட்டளைகளை அவர் இங்க கொடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த பலிபீடம் இவ்விதமான ஒழுங்கு முறைகளோடு, இவ்விதமான ஆர்டினன்ஸோடு தான் செய்யப்பட வேண்டும். இந்த ஒழுங்குமுறைகள் அந்த பலிபீடத்திற்கு செய்யப்பட்ட பிற்பாடே அந்த பலிபீடம் இயங்க வேண்டும் என்று பிதாவாகி தேவன் தீர்மானித்திருக்கிறார். இவைகளை அடையாள பாசை சத்தியத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, இவைகளை நாம் கவனமாய் ஆராய வேண்டியவங்களா இருக்கிறோம். வசன பகுதி எசேக்கியேல் 43 அதிகாரம் 19 வசனத்தில் நாம் கவனித்தோம்னா, எனக்கு ஆராதனை செய்கிறதற்கு என்னிடத்தில் சேருகிற சாதோக்கின் வம்சத்தாரான லேவி கோத்திரத்தாராகிய ஆசாரியர்களுக்கு நீ பாவ நிவாரண பலியாக ஒரு இளம் காளையை கொடுப்பாயாக என்று யெகோவாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அப்போ இந்த பலிபீடத்தில் ஆராதனை செய்வதற்கு வரக்கூடியவர்கள் யார் என்று தேவன் ஒரு வகுப்பாரை குறிப்பிடுறத நம்ம பார்க்கிறோம். யார் இந்த வகுப்பார் அப்படின்னா, சாதோக்கின் வம்சத்தாரான லேவி கோத்திரத்தார். இவர்கள் சாதோக்கின் வம்சத்தார் என்று அங்கு அடையாளப்படுத்துறார். அப்ப யார் இவர்கள் என்பதை நாம் ஆராயும் போது, இவர்கள் திருச்சபையின் பிள்ளைகள். அடையாள பாசி சத்தியத்தில் சாதோக்கின் வம்சத்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறவர்கள் யாருன்னா, இவர்கள் திருச்சபைக்கே உரிய அழைப்புல வந்து சிறுமந்தை வாய்ப்பை பெறும் ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய மக்கள். இவர்கள் ஏழு கால கட்டங்களிலே தேவனால் அழைக்கப்பட்டு, ஏற்றகால உபதேசத்தினால் போஷிக்கப்பட்டு, ஏற்றகால சிச்சைகளை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தின் நல்லதொரு போராட்டத்தை ஓடி ஜெயம் கொண்டவர்கள், ஜெயம் கொண்ட வகுப்பினர். அன்பானவர்களே, இவர்களை தேவன் இங்கே அடையாளம் காண்பிக்கிறார். அன்பானவர்களே, அப்போ நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பிலே லவோதேக்கியா பீரியட்ல இந்த கடைசி கால பாத அங்க வகுப்பினர் ஆகும் வாய்ப்பை பெற்றிருக்கிற நாம் இந்த சாதோக்கின் வம்சத்தாராக தேவன் நம்மை அடையாளப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்ப சாதோக்கின் வம்சத்தார் அந்த ஒரு டிசண்டன்ஸ், அந்த வாரிசு உரிமையிலே இந்த திருச்சபை அடையாளப்படுத்தப்படுகிறது. இதற்கு முன்னாடி வரைக்கும் ஆபிரகாமின் வம்சத்தார் என்று இந்த திருச்சபை அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் வரப்போகின்ற ராஜ்யத்திலோ, வரப்போகின்ற மில்லினியல் கிண்டத்திலேயோ இவர்களுக்கு பெயர் சாதோக்கின் வம்சத்தார் என்ற இன்னொரு அடையாள பாசை மேலான சத்தியத்தையும் கூட தேவன் இந்த திருச்சபை வகுப்பாருக்கு நியமித்திருக்கிறார். ஆகவே இந்த சாதோக்கின் வம்சத்தாராகிய இந்த லேவி கோத்திரத்தாருக்காக தேவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் ஒரு பலிபீடம். இந்த பலிபீடமானது பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். இந்த பலிபீடத்திற்கான பிரதிஷ்டைக்காக தேவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற முதல் ஒழுங்கு, the first ordinance of the altar, முதல் ஒழுங்கு என்ன என்பதை நாம் மீண்டும் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 43 அதிகாரம் 19 வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்போம்.
எனக்கு ஆராதனை செய்கிறதற்கு என்னிடத்தில் சேருகிற சாதோக்கின் வம்சத்தாரான லேவி கோத்திரத்தாராகிய ஆசாரியர்களுக்கு நீ பாவ நிவாரண பலியாக ஒரு இளம் காளையை கொடுப்பாயாக என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார்.
அன்பானவர்களே, அப்போ நாம் இங்கே வாசிக்க கேட்டோம், இந்த சாதோக்கின் வம்சத்தராகிய லேவி கோத்திரத்தார் ஆசாரியர்களுக்கு ஒரு இளம் காளை நியமிக்கப்பட்டிருக்கு பிதாவாகிய தேவனால். அப்ப இந்த இளம் காளை நமக்கு மிக விசேஷித்த ஒரு காரியம். ஏற்கனவே நம் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஆழமான அர்த்தங்கள் மற்றும் நிழல்களிலே இவைகளை நாம் கற்றிருக்கிறோம். லேவி ராகமம் 16 அதிகாரத்திலே இவைகளை நாம் கற்றிருக்கிறோம். பாவ நிவாரண நாளின் பலிகளிலே நிழலும் பொருளுமான சத்தியங்களை நாம் கற்றிருக்கிறோம். ஆகவே இவைகளை குறித்து தேவன் நமக்கு சத்தியங்களை கொடுக்கும் போது, பாவ நிவாரண நாளில் நிகழ வேண்டிய பலிகளை குறித்து ஏற்கனவே ஒரு நிழலை கொடுத்திருக்கும் போது, எதற்காக இந்த அடையாள பாசி சத்தியம் என்று அவர் அங்க கேட்கிறார். இந்த கேள்வி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வகுப்பினருக்கு வரணுங்களாம். ஏனென்றால் ஏற்கனவே நிழல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பாவ நிவாரண நாள் மற்றும் அதற்குரிய பலிகளை குறித்து. ஆனால் இன்னும் மற்றும் அடையாள பாசி சத்தியம், அதோடு சம்பந்தப்பட்ட பொருளான சத்தியங்கள் எல்லாம் ஏன் கொடுக்கப்படுகிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் தேவன் ஒரு முக்கியமான காரியத்தை அவருடைய பிள்ளைகளை உணர்த்துறார். என்னவென்றால், தேவனுடைய திட்டம் மகா உன்னதமானது. அந்த திட்டத்தின் ஒவ்வொரு அம்சங்களும், the special features of the God's plan, ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களும் விதவிதமான பாகங்களை உள்ளடக்கியது என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்போ அத்துணை பாகங்களையும் கற்றுக்கொள்வதற்கு ஒரு நிழல் போதாது, ஒரு அடையாளம் போதாது. இட் இஸ் நாட் சபிசியன்ட் டு எம்பசைஸ் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் காட்ஸ் பிளான் என்று சகோதரர் குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, அப்போ தேவனுடைய திட்டத்தின் மகத்தான ஒழுங்குகள், அவருடைய மகத்தான ஞானம், அவைகளை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பெற்றிருக்கின்ற சிறு மந்தை வகுப்பார் தேவனுடைய ஞானத்திற்குள்ளாக, அதாவது தேவ திட்டத்திற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டி இருக்குமானால், அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற அத்துணை அடையாள பாசை சத்தியங்களையும், அத்துணை நிழல்களையும், அத்துணை தீர்க்க தரிசனங்களையும் கற்றறிவது, கற்றுக்கொள்வது, அதில் நிலைத்திருப்பது அவர்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான தேவை. த ஃபண்டமெண்டல் பேசிக் நீட் என்று அங்கே சகோதரர் குறிப்பிடுகிறார். ஆகவே அன்பானவர்களே, அந்த வகையில் இந்த பாவ நிவாரண பலியாக ஒரு இளம் காளையை தேவன் மீண்டும் அறிமுகப்படுத்துகிறார். அன்பானவர்களே, அப்போ இந்த இளம் காளை பலி வேறு அர்த்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இதுதான் அடுத்தது நம்முடைய கேள்வியா இருக்கணும். இவைகளை கருத்தாய் தேவனுடைய ஆவியின் வழிநடத்தலிலே நாம் ஆராயும் போது அது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துகிறது. அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய பலி அந்த பலியை அடையாளப்படுத்துகிறது. ஆனால் இது எந்த காலத்திற்கே உரிய பலிபீடம் என்பதை நாம் உணர வேண்டியவங்களா இருக்கிறோம். இந்த பலிபீடத்தை பிதாவாகி தேவன் உண்டு பண்ண சொல்கிறார், இந்த பலிபீடத்தை பிரதிஷ்டை பண்ண சொல்றார். இந்த பலிபீட பிரதிஷ்டைக்காக சாதோக்கின் வம்சத்தாருக்காகவே இந்த இளம் காளை பலியிடப்பட்டிருக்கிறது. ஆக இங்கதான் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஆசரிப்பு கூடாரத்திலே கொடுக்கப்பட்ட காளை அல்ல, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட காளை அல்ல, இது சாதோக்கின் வம்சத்தாருக்காக கொடுக்கப்பட்ட இளம் காளை. இங்கதான் மிகப்பெரிய வித்தியாசம், the great difference. அப்போ இது எதை குறிக்கிறது? ராஜ்யம், மில்லினியல் கிண்டத்தில் பிதாவாகி தேவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற, திருச்சபைக்கே ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற ஒழுங்குமுறைகளை முதன்மையாக அடையாளப்படுத்துகிறதுங்களா? இந்த பிரைமரி கோர்ஸ தேவன் இங்க காண்பிக்கிறார். அடிப்படையான முதல் விஷயம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து இளம் காளையாக அடையாளப்படுத்துகிறார். அதுல எவ்விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய பலி இந்த பலிக்குள்ளாகத்தான் இந்த சாதோக்கின் வம்சத்தாராகிய சிறுமந்தை வகுப்பார் தங்களை பிரதிஷ்டை செய்து கொள்ள முடியும், தங்களை சபை வாய்ப்புக்குள்ள நுழைய வைக்க முடியும். ஆகவே இந்த இளம் காளை பலி திருச்சபை பிள்ளைகளுக்கு, லவோதிக்கியா சபையின் கடைசி கால பாத அங்க வகுப்பினருக்கு மிகவும் விசேஷமானது என்று அவர் சொல்றார். ஏனென்றால் நாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பலிகளை குறித்தும் அவர் செய்த ஈடுபலி குறித்தும் அதற்கான சத்தியங்களை குறித்தும் ஏற்கனவே கற்றிருக்கிறோம், அது போதுமானதல்ல என்று இங்க சகோதரர் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரான்சம் சாக்ரிஃபைஸ், அதில் இருக்கக்கூடிய மகத்தான சத்தியங்கள் முழுமையாக இந்த கடைசி கால பாத அங்க வகுப்பினர் உணர வேண்டும். அந்த பலியின் ஜீவியத்தில் மேன்மை இருக்கிறது, அந்த பலியின் ஜீவியமானது உன்னதமான ஒரு பலியின் ஜீவியமாக இருக்கிறது, அந்த பலியின் ஜீவியமானது அர்ப்பணிப்புள்ள, முழுமையான அர்ப்பணிப்புள்ள ஜீவியமாக இருக்கிறது. இந்த மூன்று காரியங்களையும் பாத அங்க வகுப்பினர் முழுமையாக புரிந்து கொண்டு, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு, அதற்கேற்ப தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் போது மட்டுமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை, திருச்சபை ஆசீர்வாதத்தை, சபை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் தேவன் இந்த கடைசி கால பாத அங்க வகுப்பினர் மாம்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாய்ப்பை இந்த சத்தியத்தின் மூலம் கொடுத்திருக்கிறார். மகிமையடைந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும் வாய்ப்பையும் எசேக்கியேல் மூலமாக தேவன் பேசுறார். ஏனென்றால் இந்த மில்லினியல் கிங்டத்தில் நடக்கக்கூடிய ஆபரேஷன் மூவ்மெண்ட்ஸ், நடக்கக்கூடிய செயல்பாடுகளை எசேக்கியேலுக்கு தேவன் இங்கே விசன்ஸா, காட்சிகளாய் இங்கே காண்பித்து நமக்கு அவைகளை உணர வைக்கிறார். அன்பானவர்களே, அந்த வகையில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலியின் ஜீவியத்தை நமக்கு அதிகமாக புரிய வைப்பதற்கு அவர் முயற்சி எடுக்கிறார்களாம். இரண்டாம் பிரசனத்திலே வந்திருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருச்சபையின் பாத அங்க வகுப்பினரை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த பலிபீடமானது பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும், இந்த பிரதிஷ்டையிலே இளம் காளை, இளம் காளையாக தன்னையே தேவன் அடையாளப்படுத்தி இருக்கிறார். அப்ப இந்த காளையின் பலி முழுமையாக யாருக்கானதுன்னா சாதோக்கின் வம்சத்தாருக்கானது. அப்ப இந்த சாதோக்கின் வம்சத்தாராகிய இந்த லிட்டில் ஃபிளாக், சிறுமந்தை வகுப்பார், அதாவது பாத அங்க வகுப்பினர் இந்த பலியின் ஜீவிய மேன்மையை முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறார்களா? முழுமையாக இந்த பலியின் ஜீவிய மேன்மையை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதற்கு இசைவாக தங்களுடைய ஜீவியத்தை அர்ப்பணிக்கிறார்களா என்ற சிந்தனையோடு, என்ற நோக்கத்தோடு கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் அவர் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த நாட்களில் இந்த காரியம் விசேஷமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று அவர் சொல்றார். ஏனென்றால் மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை வாய்ப்பை பெற்ற பிள்ளைகள் ஒளியில, ஒளியின் சுதந்திரத்திலே பங்கடைய வேண்டும். அதற்கு குறுகிய கால அவகாசம் தான் இருக்கு. இந்த குறுகிய கால அவகாசத்துல தேவன் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் ஆராய்ந்தறிகிறார். எதன் அடிப்படையில் என்று நாம் பார்க்கும்போது இங்கே எசேக்கியேல் 43 அதிகாரம் வசனங்கள் 18-19 சொல்லப்பட்டிருக்கிற பலிபீட பிரதிஷ்டை ஒழுங்குமுறைகள் என்கின்ற மாபெரும் சத்தியங்கள் மூலமா தேவன் அந்த காரியங்களை எல்லாம் நமக்கு விளக்குகிறார். எப்படி எல்லாம் அவர் கர்த்தர் கண்காணிச்சிருக்கிறார் அவருடைய சபையை, ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் ஆராய்ந்துட்டு இருக்கிறார், ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார், நிதானிக்கிறார் என்பதை இங்கே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பானவர்களே, அப்ப இந்த காரியம் மிகவும் நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக மட்டுமல்ல, நமக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு பாடமாகவும் இருக்கு. அதே நேரத்தில் மாம்சத்தில் சபை வாய்ப்பை நோக்கி செல்ல வேண்டிய நமக்கு இருளில் பிரகாசிக்கின்ற வெளிச்சத்தை போன்ற தீர்க்க தரிசனங்களாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அன்பானவர்களே, நாம் இவைகளை விளக்கமாக கற்றுக்கொள்ள வேண்டியவங்களா இருக்கிறோம். எசேக்கியேல் 43 அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை நாம் திருவிவிலியம் வேதாகமத்தில் வாசிக்கலாம். ஏனென்றால் இந்த மொழிபெயர்ப்பு சற்று அக்யூரசியா இன்னும் துல்லியமா இருக்கு. வசனத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 43 அதிகாரம் 1-3 வசனங்கள்.
பின்னர் அம்மனிதர் கிழக்கு நோக்கிய வாயிலுக்கு என்னை அழைத்துச் சென்றார். இதோ இஸ்ரவேலின் ஆண்டவரது மாட்சி கிழக்கு பகுதியில் இருந்து வருவதை கண்டேன். அவரது குரல் பெருவெள்ளத்தின் இறைச்சல் போலிருந்தது. நிலமோ அவரை மாட்சியால் ஒளி வீசிற்று. நான் கண்ட காட்சி அவர் நகரை அழிக்க வந்தபோது நான் கண்டது போன்றும், கேபார் ஆற்றோரும் நான் கண்டது போன்றும் இருந்தது. நான் முழுகுப்புற விழுந்தேன்.
அன்பானவர்களே, இங்கே வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதிகள் தேவனுடைய திட்டத்தில் மிக முக்கியமான சம்பவத்தை குறிக்கிறதா இருக்கு. என்னவென்றால், பிதாவாகிய தேவன் அவருடைய சபையை முழுமையாக மகிமைப்படுத்தி தன்னோடு ராஜ்யத்தில் செயல்பட வைக்கும் காட்சி. The glorification of the church class. சபை மகிமையில் பிரவேசிக்கும் காட்சி இங்கே காண்பிக்கிறார். இதுல நாம இந்த வசன பகுதியை நாம் திருவிவிலியத்தில் வாசிக்கும் போது ஆண்டவரது மாட்சி கிழக்கு பகுதியில் இருந்தது. அந்த திசை கூட ரொம்ப முக்கியம். நம்ம அநேக சத்திய பாடங்களை கேட்டிருக்கிறோம். கிழக்கு பகுதி, நீதியின் சூரியன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய சபையாகி சரீரத்தோடு 144,000 பிள்ளைகள் முழுமையடைந்த பிற்பாடு, சபை வாய்ப்பு நிறைவுற்ற பிற்பாடு அவர் இந்த காட்சியை காண்பிக்கிறார். அவருடைய மாட்சி முழுமையாக அந்த ஆலயத்தை நிரப்பிற்று. அப்ப கர்த்தரும் அவருடைய சபையும் முழுமையாக அந்த சபை நிறைவடைதலுக்கு பிற்பாடு அவர் இந்த காட்சியை காண்பிக்கிறார். அப்போ கர்த்தருடைய மகிமை ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறது என்ற இந்த ஒரு தரிசனம், பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஆவிக்குரிய பலனில் பிரவேசித்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம். அப்போ செயின்ட் கிளாஸ் பீப்புள் தாங்கள் ஜீவித்த பலியின் ஜீவித்திற்கு இசைவான பலனை பெற்று கர்த்தர் இயேசுவோடு மகிமையிலே நீதியின் சூரியனோடு அவர்களும் சூரிய கதிர்களாக அவர்களும் ஒளி வீசக்கூடிய மாட்சிமைக்குள்ள இணைஞ்சிட்டாங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும் தகுதியை பெற்று விட்டார்கள் என்பதை இங்க எசேக்கியேலுக்கு தேவன் காண்பிக்கிறார். அப்போ இது வந்து தேவன் இரண்டு பாகங்களை பிரிச்சு காண்பிக்கிறார். சபைய ஒரு பிரிவு மகிமையடைந்த பரிசுத்தவான்கள், இன்னொரு பிரிவு தேவ சித்தத்தின்படி மகிமை அடைய வேண்டிய பரிசுத்தவான்கள். இவர்கள் மாம்சத்தில் இருப்பவர்கள், அவர்களோ தெய்வீக சுபாவத்தில் இருப்பவர்கள். அப்ப இந்த இரண்டு சுபாவங்கள், இரண்டு நிலைமைகள், இரண்டு காட்சிகள், இவைகளை நாம் எசேக்கியேல்ல தேவன் நமக்கு விளக்கப்படுத்தி காண்பிக்கிறார். அன்பானவர்களே, அப்போ இந்த மகிமையடைந்த சபை பற்றிய விளக்கங்களை எல்லாம் நாம் நிழலும் பொருளுமான பாடங்கள் வரிசையில நாம பார்க்கும் போது கூட, சாலமோன் தேவாலயத்தில் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராங்க. தி ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் கொண்டு வரும் பொழுது தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அப்ப நாம அங்க பாக்குறோம். அன்பானவர்கள், அது எதற்கு அடையாளம் என்று நாம் பார்க்கும்போது, உடன்படிக்கை பெட்டி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவையும் அவருக்கு பிற்பாடு வந்த அவருடைய சரீரத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப சபை அங்க நிறைவு பெற்ற பிற்பாடு தேவனுடைய ஆலயம் மகிமையினால் நிரம்புகிறது. அதாவது பரலோகம் முழுமையாக கலிகூர்ந்து அந்த ராஜ்யத்தின் அடுத்த செயல்பாட்டுக்குள்ளாக, அடுத்த ஒரு ஆக்டிவ் ஜோனுக்குள்ள உள்ள நுழைய போதுங்களாம். அப்ப இது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் தி ஹிஸ்டரி அப்படிங்கிறார். இந்த காட்ஸ் பிளான், தேவனுடைய திட்டத்தில் மிகப்பெரிய திருப்பு முனை. கர்த்தரின் ஈடுபலி எப்படி தேவனுடைய திட்டத்தில் மிகப்பெரிய ஒரு யுகத்தை மாற்றியதோ, மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்ததோ, அதே போல சபை நிறைவடைதலும் சபை மகிமைப்படுதலும் தேவனுடைய திட்டத்தில் அடுத்த புதிய அத்தியாயத்தை நோக்கி கொண்டு செல்கிறது என்பதை இங்க நாம் கவனமாக கவனிக்கணுங்கிறார். ஆகவே அன்பானவர்களே, அப்போ பரிசுத்தவான்கள் மகிமையில பூரணப்பட்ட பின்பு மீண்டும் யாராலும் அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அந்த கதவு மூடப்பட்டாச்சு. இந்த காட்சியை எசேக்கியேல் 43 அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல நாம் ஏற்கனவே நாம பார்த்துட்டோம். அழைப்பு முற்று பெற்றது. அப்ப இதற்கு குறுகிய காலம் தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கு மிகவும் குறுகிய காலமே இருக்கிறது என்பதை நாம் மிகச்சரியான விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு மாம்சத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருந்து இந்த காட்சிகளை ஆவிக்குரிய பிரகாரமாய் புரிந்து கொள்ள வேண்டியவங்களா இருக்கிறாங்களா? அதற்கு தேவன் அவருடைய மகத்தான சத்திய வெளிச்சங்கள் மூலம் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறாராம். ஆகவேதான் இந்த சாதோக்கின் வம்சத்தாராய் அழைக்கப்பட்ட நமக்கு தேவன் இந்த பலிபீட பிரதிஷ்டை பற்றிய சத்தியத்தில் பல்வேறு விளக்கங்களை கொடுத்து நம்மை தகுதிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, இந்த பலிபீடம், இந்த பலிபீடத்திற்கான பிரதிஷ்டையை பற்றியெல்லாம் நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இதன் தொடர்ச்சியாக இந்த பலிபீடத்தின் நோக்கத்தில் முதன்மையாக சாதோக்கின் வம்சத்தார் இருக்காங்க, அதை நாம் ஆராய்ந்துட்டோம். அது அவர்களுக்கு பிற்பாடு இந்த பலிபீடமானது யாருடைய பயன்பாட்டுக்காக, யார் இந்த பலிபீடத்தின் மூலம் பலன்களை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் நியமித்திருக்கிறார் என்ற காரியங்களை நாம் ஆராயும் போது எசேக்கியேல் 43 வசன பகுதி கடைசி வசனங்கள் பாருங்க. எசேக்கியேல் 43 வசன பகுதி 26 மற்றும் 27 நாம வாசிக்கலாம். வாசிங்க.
7 வரைக்கும் பலிபீடத்தை பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ண கடவர்கள் அந்நாட்கள் முடிந்த பின்பு 8 முதல் ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்பார்களாக, அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார்.
அன்பானவர்களே, அப்ப நாம் இங்க பார்க்கிறோம் வசனம் 27 அந்நாட்கள் முடிந்த பின்பு. ஆக பிரதிஷ்டியின் நாட்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த பிற்பாடு இங்கே தேவன் அங்கீகரிப்பை பற்றி பேசுகிறார். யாரை அங்கீகரிப்பதாக தேவன் அங்க சொல்றார்னா, அவர்களுடைய தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏற்றுக்கொண்டு ஒட்டுமொத்த ஜனங்களையும் அங்கீகரிப்பதாக அங்க பேசியிருக்கார். இதற்குரிய முழு சத்திய விளக்கங்களை நாம் ஆராய வேண்டியவங்களா இருக்கிறோம். ஆகவே இந்த பலிபீடமானது ஒட்டுமொத்த உலக ஜனங்களை தேவன் அங்கீகரிப்பதற்கான ஒரு நோக்கமாகவும் வைத்திருக்கிறார். ஆக இந்த பலிபீடம் எதற்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டது என்ற காரியத்தை நாம் முதலேயே பார்த்துட்டோம். அது சாதோக்கின் வம்சத்தாருக்காக அங்கே பலி செலுத்தப்பட்டதையும் நம்ம பார்க்கிறோம். அது ஆவிக்குரிய திருச்சபையை அடையாளப்படுத்தக்கூடிய காரியமா இருக்கு. பிற்பாடு இந்த பலிபீடத்தின் முடிவு பகுதியில் இது ஜனங்களுக்காக, அதாவது ஒட்டுமொத்த உலக ஜனங்களின் மனம் மாற்றத்திற்காக தேவன் செய்த விசேஷித்த ஏற்பாடு. ஆக இந்த காட்சியும் தேவன் அடையாளமா இங்க சொல்றார். ஆகவே அன்பானவர்களே, இந்த 2 காட்சிகளும் இந்த பலிபீடத்தில்தான் இருக்கு என்ற ஒரு காரியத்தை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டியவங்களா இருக்கிறோம். இது ஜனங்களுக்கான பலிபீடமாக இறுதியாக முடிவாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த ஜனங்களுக்காக பலிபீடம் என்று சொல்லும் போது, இந்த உலகத்தின் ஜனங்கள் அவருடைய ராஜ்யத்தில் தேவனை அறிந்து கொண்டு தேவனுடைய சத்தியங்களை பெற்றுக்கொண்டு அவரை துதிக்கவும் அவருக்கு நன்றி செலுத்தவும் அவருக்கு கீழ்ப்படியவும் அடையாளமாக தங்களை ஒப்புக்கொடுக்க முன் வருவார்கள். ஆகவே இந்த காரியங்களை தான் தேவன் பலிபீடமாக அடையாளப்படுத்துகிறார். அப்போ ஒரு பலிபீடம், பலிபீடத்தின் நோக்கம் எதற்காக என்று நாம் பார்க்கும் போது, பலிபீடத்தை தேவன் எதற்காக வேதாகமத்தில் கொடுத்திருக்காரு, என்டையர் ட்ரூத்ல பலிபீடம் எதனுடைய சிம்பிள், எதற்கு அடையாளம் என்று நாம் பார்க்கும் போது, எதற்கு அடையாளம், கீழ்ப்படிதல் இல்லைங்களா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதை செய்து காண்பித்தார். அதற்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு டைப், ஒரு நிழல் கொடுக்கப்படுது. அதாவது முதலாம் உலகம் முடிவுக்கு வருது ஜலப்பிரளயத்தின் மூலம். பிதாவாகி தேவன் அந்த முடிவை கொண்டு வரார். அந்த நாட்களிலே நோவா ஜீவனோடு இருக்கிறார். அப்போ நோவா முதலாம் உலகத்தின் காரியங்களை முடித்துவிட்டு 2 உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். 2 உலகத்தின் நிகழ்வுக்குள்ள பிரவேசிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுல நோவா செய்த முதல் காரியம் என்ன? அதாவது ஒரு உலகம் முடியுது, இன்னொரு உலகம் ஸ்டார்ட் ஆகுது. முதல் உலகம் கம்ப்ளீஷன், 2 உலகம் தொடங்குது. அவர் செய்த காரியம் என்ன என்பதை நாம் சற்று கவனமாய் ஆராய்வோம். ஆதியாகமம் 8 வசன பகுதிகள் 19 முதல் 21 முடிய கவனமாய் நாம் வாசிக்க கேட்போம்.
பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் சாதி சாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான்.
அன்பானவர்களே, அப்ப நம்ம இங்க பாக்குறோம், இங்க வசன பகுதியில நம்ம தெளிவா நம்ம வாசிச்சிட்டோம், நோவா பலிபீடத்தை கட்டுகிறார். அப்போ ஒரு உலகம் அங்க முடியுது, ஒரு புதிய உலகம், இரண்டாம் உலகம் ஸ்டார்ட் ஆகுது. தேவன் கொடுத்த கட்டளைப்படிதான் நோவா நடக்கிறார். அப்ப என்ன கட்டப்படுதுங்க? முதல் ஆக்ஷன் பலிபீடம். அந்த பலிபீடத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு தேவன் அனுமதித்திருக்கின்ற சுத்தமான பறவைகள், சுத்தமான மிருகங்கள், சுத்தமான விலங்குகள். அதன் மூலமாக அந்த இரண்டாம் உலகத்தின் துவக்கம், த நியூ ஸ்டார்ட், த நியூ பிகினிங் அங்க தொடங்குறதை நம்ம பார்க்கிறோம். இந்த நிழல் ஆவிக்குரிய பிரகாரமாக இரண்டாம் உலகத்தின் முடிவிலும் மூன்றாம் உலகத்தின் துவக்கத்திலும் தேவன் அமைச்சிருக்கிறார். ஆகவேதான் இந்த பாடத்துல நம்ம பார்க்கிறோம் பலிபீடத்தின் பிரதிஷ்டை. அப்போ பிதாவாகி தேவன் இரண்டாம் உலகத்தினுடைய முடிவுல தன்னுடைய சபையை முழுமையாக மகிமை பெற வைத்து, மகிமையடை செய்து ஒரு புதிய பலிபீடத்தை அவர் உருவாக்கி, அந்த பலிபீடத்திலே சில விசேஷ பலிகளை அவர் ஒழுங்கு செய்து, அந்த பலிகளை கொண்டு அந்த பலிபீடத்தை பிரதிஷ்டைப்படுத்தி, அந்த பிரதிஷ்டையின் மூலமாக ஒட்டுமொத்த புதிய உலகத்தின் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்திற்கு ஊற்றும் காரணருமாய் இருக்க போகின்றார் என்கின்ற மாபெரும் திட்டத்தை இங்கே எசேக்கியேல் ப்ராபசியில அவர் அடையாளமாக காண்பிக்கிறார். எவ்வளவு அருமையான நிழல், எவ்வளவு அருமையான பொருள் என்று நாம் உணர வேண்டியவங்களா இருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் இவர்களை கவனமாய் ஆராய்ந்து பார்க்கும்போதுதான் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்பு பலிபீடத்தின் பிரதிஷ்டையிலே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது சாதாரண முக்கியத்துவமான காரியம் அல்ல, த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ் என்று அவர் சொல்றார். சாதாரணமானதல்ல என்று அவர் சொல்றார். ஏனென்றால் இந்த பரிசுத்தவான்களாகும் வாய்ப்பை பெற்றவர்கள் மாம்சத்திலே அவர்கள் உண்மையாகவே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக அருமையான ஆவிக்குரிய வார்த்தையில குறிப்பிட்டாராம், என்னுடைய கூடாரத்தை விட்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கூட அவர் சபையை விட்டு பிரிந்து போறதை பற்றி அவர் சொல்லும்போது, நீங்கள் இனி என்ன தேகத்தில் பார்க்க முடியாது, மாம்சத்தில் பார்க்க முடியாது. இந்த வேர்டிங்ஸ் வந்து மிகவும் விசேஷித்த ஒரு வேர்டிங்ஸ் என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாம்சத்துல உருவங்களை நாம் இங்க பாக்குறோம், நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர்கள், அன்பிற்குரிய சகோதரிகள். ஆனால் இது தற்காலிக குடியிருப்பு. நாம் இப்ப குடியிருந்துட்டு ஜீவன், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் தற்காலிகமானது. இந்த குடியிருப்பை தேவன் பரலோகத்திற்கு மாற்ற சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆக இந்த பரலோகத்துக்கு மாற்றும் சித்தம் தேவனுடையது. அந்த சித்தத்திற்கு நாம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோமா என்று தேவன் இப்போ நம்மை சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பலிபீடத்தின் பக்கம் சாதோக்கின் வம்சத்தார் எல்லாரும் இருக்கும். இப்போ என்டையர் வேர்ல்டுல இந்த சத்தியத்திற்கு, மெய்யான சத்தியத்திற்கு அழைக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் இந்த பலிபீடத்தை சுற்றி நின்று கொண்டிருக்கிறாங்க. இந்த பலிபீடத்தில் இந்த 144,000 பேருக்காக தேவன் பிரத்யேக ஏற்பாடு செய்திருக்கிறார்களாம். என்ன ஏற்பாடுனா இளம் காலை, இளம் காலை. அப்ப இளம் காலை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய பலியின் ஜீவிய மேன்மை, மெரிட்டோரியல் சாக்ரிஃபைஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சாதாரண ஜீவியம் அல்ல, மேன்மையான ஜீவியம். அந்த ஜீவியத்தை மிகச்சரியான விதத்தில் இந்த பாத அங்க வகுப்பினரிலே யாரெல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் அவைகளை கை கொள்ள சித்தமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தேவன் இந்த பலிபீடத்தில் சுற்றி நிற்கக்கூடிய அத்துணை பிள்ளைகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் நம்மை பிரதிஷ்டைப்படுத்தும் நாட்கள், நம்மை புனிதப்படுத்தும் நாட்கள். திருவிவிலியத்தில் ரொம்ப அருமையான மொழிவர்ப்பு புனிதப்படுத்தும் நாட்கள். ஏனென்றால் ஆசாரியர்களுக்கே உரிய பிரதிஷ்டையை பற்றி லேவியராகமம் 8:33 கொடுக்கப்பட்டிருக்கின்ற விளக்கங்களுக்குள்ள கூட நம்ம கடந்து செல்ல வேண்டியவங்களா இருக்கிறோம். ஏனென்றால் அது நிழலும் பொருளுமான காட்சியில தேவன் அங்க சொல்றார். வசனத்தை வாசிக்க கேட்போம், வாசிங்க.
பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் 7 ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதீர்கள். 7 அளவும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள்.
அன்பானவர்களே, அப்ப நாம் இங்க பார்க்கிறோம், இது மிக முக்கியமான ஒரு கட்டளை, ஆசாரியர்களுக்கே உரியது. இவர்கள் பிரதிஷ்டை பண்ணப்படும் நாட்கள் 7. அந்த நாட்கள் அளவும் இவர்களுக்கு கொடுக்கப்படும் விசேஷ கட்டளை, ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலை விட்டு நீங்கள் ஒருபோதும் புறப்பட்டு செல்லக்கூடாது. எந்த காரணத்திற்காகவும், எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்க புறப்பட்டு போகக்கூடாது. இது மிக முக்கியமான ஆர்டினன்ஸ், மிகப்பெரிய கட்டளைங்கிறார். அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் எதை அடையாளப்படுத்துகிறது? நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் தேவனுடைய சத்தியத்தில், அது கர்த்தர் இயேசு கிறிஸ்து, நானே வாசல். சரி, அந்த வாசலிலே 7 தரித்திருக்க வேண்டிய சபை 7 காலகட்டங்களிலும் 7 விசேஷ தூதர்களை கொண்டு, 7 கால சத்தியங்களை கொண்டு அந்த சபையானது தங்கி தரித்திருக்க வேண்டும் வாசலிலே. ஏன் வாசலில் தரித்திருக்க சொன்னார்? மிக முக்கியமான ஒரு கேள்வி. வாசலில் தரித்திருக்க வேண்டிய விஷயத்தை பிரதிஷ்டைக்கு தேவன் ஒரு படிநிலையாக வச்சிருக்கிறார். த இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் த ஆர்டினேஷன் ஆஃப் த ஹை பிரீஸ்ட். அப்போ ஹை பிரீஸ்டோட ஆர்டினேஷன்ல பிரதிஷ்டையில வாசலிலே தரித்திருக்கும் நிலைமை பற்றி பேசுகிறார். இதற்குரிய ஆவிக்குரிய பொருள் என்ன? வாசல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் நம்ம சென்னையில் நடந்த பப்ளிக் மீட்டிங் கூட நம்முடைய அருமையான சகோதரர் விளக்கினார். அந்த வாசல் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு, அதுல சொல்லப்பட்டிருக்கிற நிறங்கள், அதற்கே உரிய சத்தியங்கள். அன்பானவர்களே, அதோடு கூட இன்னொரு நிழலையும் தேவன் நமக்கு இப்ப கொடுக்கிறார். வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையின் போது அதை விளக்கினார். யோவான் 10 அவர் சொல்லும் போது அவர் உவமை பாஷையில பேசினார். நமக்கு தெரியும் அதுல வாசலை பற்றி பேசும்போது வாசலிலே நடக்கும் மிக முக்கியமான நிகழ்வை பற்றி அங்கு சொல்றார். வசனம் வாசிக்கலாம். யோவான் 10:9 அன்பானவர்களே, நானே வாசல் அங்க சொல்லிட்டார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இந்த வாசலிலே ஆவிக்குரிய ஆசாரியர்களாகி நாம் தரித்திருக்க வேண்டும். நம்முடைய ஜீவிய காலம் முழுமையும் தரித்திருக்க வேண்டும். எதற்காக? அதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. வாட் ஃபார், எதற்காக நாம் இந்த கேட்லயே நிக்கணும் அப்படின்னா, நாம் உள்ளும் புறமும் சென்றது என்ன பெற்றுக்கொள்றதுக்கு தேவன் சித்தம் வச்சிருக்காரு. மேய்ச்சல். இப்போ நமக்கு என்ன வேணும்னா மேய்ச்சல். என்ன மாதிரி மேய்ச்சல்னா, சாதாரண மேய்ச்சலா, ஸ்ட்ராங் மேய்ச்சலா? இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வெளிச்சம் எந்த காலத்திற்கே உரிய வெளிச்சம்னா, லவோதிக்கியா சபைக்கே உரிய வெளிச்சம். கர்த்தர் 2 வந்து ராஜரீக ராஜாவாக ராஜ்யத்தை தொடங்கியிருக்கும் வெளிச்சம். அவருடைய பாத அங்க வகுப்பினர் சியோன் மலையில ஏறி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற வெளிச்சம். இந்த வெளிச்சத்தின் மேய்ச்சலை கண்டடையவே தேவன் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கும் போது அந்த மேய்ச்சல், அந்த மேய்ச்சலை முழுமையாக உட்கொள்ளும், மேய்ந்து முடிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கின்ற நாம் அவைகளை நாம் எப்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த மேய்ச்சல்ல தான் என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கு. எவ்வளவு அருமையான ஓமை கொடுக்கிறாரு பாருங்க. ஆடு மேயா விட்டால் அதற்கு என்ன இல்லைங்க, ஜீவன் இல்லை. அப்போ லவோதிக்கியா சபையின் கடைசி கால பாத அங்க வகுப்பினர் அந்த சபைக்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஏற்ற கால வெளிச்சத்தை ருசி பார்க்காவிட்டால், ஏற்று கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு என்ன ஜீவன் இல்லைங்க, திவ்ய சுபாவம் இல்லை. ஏனென்றால் இவர்கள் சபை வகுப்பினர், இவர்களுக்கு சாதாரண ஜீவன் இல்லை. அதை பற்றி அவர் அங்க பேசல. அழியாமை சுபாவம், இம்மார்டாலிட்டி என்றெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணிருக்கிறோம். தேவன் கொடுத்திருக்கிறார் சத்தியங்களை. திவ்ய சுபாவம், தி நேச்சர் ஆஃப் டிவைனிட்டி. இந்த டிவைனிட்டி நமக்கு வேண்டும் என்று யாரெல்லாம் உண்மையா ஆசிக்கிறோமோ, யாரெல்லாம் நம்முடைய கூடாரத்தை விட்டு கடந்து போக வேண்டும் என்று உள்ளபூர்வமாக நினைக்கிறோமோ, அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டியது வாசலிலே தங்கி தரித்திருக்கும் வாய்ப்பை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. ஏற்றகால சத்தியங்களை முழுமையாக முறையாக உட்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மேய்ச்சல் முழுமையாக நாம் கண்டடைய முடியும். அன்பானவர்களே, அந்த மேய்ச்சலின் மூலமாக ஜீவனை, புதிதான ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளவும் முடியும். அன்பானவர்களே, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தான் பலிபீட பிரதிஷ்டையில தேவன் அடையாளப்படுத்துகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு சபை வாய்ப்பு பெற்றுக்கொண்டு தேவனுடைய இரக்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் தேவன் நமக்கு மிக முக்கியமான ஆலோசனையாக இவைகளை நமக்கு கற்பிக்கிறார். அன்பானவர்களே, அப்போ அந்த பாவ நிவாரண பலி எசேக்கியல சொல்லப்பட்டிருக்கிற 43:18-19 சொல்லப்பட்டிருக்கிற பாவ நிவாரண பலி யாருக்காகனா, ஃபார் த ட்ரைப் ஆஃப் சாதோக், சாதோக், சாதோக்குடைய வம்சத்தாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த சாதோக்கின் வம்சத்தார் யாரை அடையாளப்படுத்துறாங்கன்னா, லிட்டில் பிளாக், திருச்சபையின் மக்கள். இந்த திருச்சபையின் மக்கள் 1,44,000, அவங்க 144,000 பேருடைய பலி நிறைவேறின பிற்பாடு கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், அதன் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்படும் பாவ மன்னிப்பாகிய மீட்பும் ஒட்டுமொத்த உலகத்தையும் சென்றடையும். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றார், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ளணும். பாத்தீங்களா? அப்ப கர்த்தரும் சபையும் மகிமையில முழுமை அடைந்த பிற்பாடு, தலையாகி அவரும் சரீரமாகி சபையும் இணைந்த பிற்பாடு, ஒட்டுமொத்த உலகத்திற்கான ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படும். இந்த புதிய அத்தியாயத்திற்குள்ளாக கடந்து செல்லும் வாய்ப்பை நீங்களும் நானும் தேவனுக்கு சித்தமானால் பெற வேண்டும். அன்பானவர்களே, அதற்காகவே தேவன் இந்த பலிபீட பிரதிஷ்டையின் முதல் படியை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு விளக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த சாதோக்கின் வம்சத்தாருக்காக என்று தேவன் விசேஷமாக குறிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணி ஏன் அவர் சொல்ல வேண்டும்? சாதோக்கின் வம்சத்தார், சாதோக்கின் குடும்பத்தார், இவைகளுக்கான சத்தியங்களை நாம் ஆராய்ந்து நாம் பார்க்கும் போது மிக முக்கியமான ஆவிக்குரிய தேவனுடைய திட்டங்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த சாதோக்கின் வம்சத்தார் சில குவாலிட்டிஸ் வச்சிருக்காங்க, மிக முக்கியமான தகுதிகளை அவங்க வச்சிருக்காங்க. அந்த தகுதிகள் நம்மிடத்திலே காணப்படுமேயாகில், மரண பரியந்தம் அந்த தகுதிகள் நம்மிடத்திலே காணப்படுமேயாகில் நாமும் சாதோக்கின் வம்சத்தார். ஒருவேளை அந்த தகுதிகள் நம்மிடத்திலே காணப்படவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அடுத்தது வாட் வி ஹாவ் டு டூ நெக்ஸ்ட், நாம் அந்த தகுதியை பெற்றுக்கொள்ள முழுமையாக நம்மை பிரயாசப்படுத்தணும், ஒப்பு கொடுக்கணும். நாம் அந்த தகுதிகளை பெற்றுக்கொள்வதற்கு முழு முயற்சி எடுக்கணும். அப்ப அந்த தகுதிகளை சாதோக்கின் வம்சத்தார் அந்த காரியங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற நிழல் மற்றும் பொருள் மூலமா நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போறோம். அன்பானவர்களே, சாதோக்கின் வம்சத்தாரை பற்றி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிக விசேஷித்த சத்தியங்கள். யார் இந்த சாதோக் என்று நாம் பார்க்கும்போது, அவர் சவுல் காலத்திலும் தாவீது காலத்திலும் இருந்த ஒரு பிரதான ஆசாரியர். அப்போ இந்த இரண்டு பேர் காலத்திலும் இவர் வாழ்ந்தவர். ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியராக தன்னுடைய ஜீவியத்தை பலியின் மூலமாக செலுத்தியவர். அப்போ இந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது சவுல் காலம் மற்றும் தாவீது காலம் இந்த இரண்டு பேர் காலத்திலையும் இவர் வாழ்ந்தவர் தான், மற்றும் சாலமோன் காலத்திலையும் இவர் ரெமீனிங் ஆகிறார். அப்போ இவைகளை சாலமோன் காலத்திலும் இவருக்கு கால நீட்டிப்பு செய்யப்படுது. ஆக இந்த சாதோக்கு ஒட்டுமொத்த திருச்சபைக்கு தேவன் அடையாளமாக திட்டம் வைத்திருக்கிறார், இந்த சாதோக்கை அடையாளப்படுத்துகிறார். அப்போ இந்த டேஸ் ஆஃப் கிங் சவுல் அந்த காரியம் நிழலான பாடங்களை நாம் பார்க்கும்போது அது ஒரு விதத்தில் ஜூவிஸ் ஹார்வெஸ்ட மென்ஷன் பண்ணுது, தி ஹார்வெஸ்ட் ஆஃப் ஜூவிஸ் பீரியட். அடுத்ததாங்க நாம் பார்க்கும்போது தி பீரியட் ஆஃப் டேவிட், அது காஸ்பல் ஏஜ், சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்துகிறது. நெக்ஸ்ட் தி ரெயின் ஆஃப் சாலமன், அது மில்லினியல் கிங்டத்தை அது அடையாளப்படுத்துகிறதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த முக்காலங்களுக்கும் இந்த மூன்று விசேஷ காலப்பகுதிகளுக்கும் உரிய அடையாளமாக சபையை தேவன் நமக்கு முன்னாடி காண்பிக்கிறார். ஆகவே நாம் இவர்களை இனி கவனமா ஆராய வேண்டியவங்களா இருக்கிறோம். இந்த குவாலிட்டிஸ தேவன் நம்ம இடத்துல கன்ஃபார்மா எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இந்த பிரதிஷ்டையின் நாட்களிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாம் இந்த செட்டன் குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட இல்லனா நாம் ஒருபோதும் சாதோக்கின் வம்சத்தாராக முடியாது. ஆகவே அன்பானவர்களே, இந்த குவாலிட்டிஸ தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம வாசிக்க கேட்போம். யார் இந்த சாதோக்குங்க போது அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவன் கொடுக்கிறார். இந்த சாதோக்கை பற்றி தேவன் அறிமுகம் செய்கிறார். அவருடைய வசனங்கள்ல எவ்விதமான அறிமுகம் என்பதை நாம் கவனமாய் நாம் வாசிக்க கேட்க வேண்டியவங்களா இருக்கிறோம். 1 ஆறாம் அதிகாரம் வசன பகுதிகள் 3-8 முடிய. பாருங்க, அப்ப இங்க மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 1 ஆறாம் அதிகாரம் 3-8 வசனங்களை நாம் சற்று கவனமாக நாம் பார்த்தோம்னா, அதாவது 3 வசனத்தில் தொடங்கும் போது அம்ராமின் பிள்ளைகள் ஆரோன், மோசே, மிரியாம் என்பவர்கள், ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலியாசர், இத்தாமர் என்பவர்கள். எலியாசர் பினகாசி பெற்றான், பினகாஸ் அபிசுவை பெற்றான் லைனா வாசிட்டு இப்போ வசனம் நம்ம இங்க பாக்கணும். 8 வசனம், அகிதூப் சாதோகை பெற்றான். அப்ப இந்த சாதோக் ஜாடோக் யாருடைய டவுன் லைன், யாருடைய லீனியேஜ் நம்ம பார்த்தோம்னா எலியேசர். அப்போ ஹைபிரிஸ்ட் ஆரோன், அவருடைய வாரிசுகள் 4, அதுல 2 அங்க பங்கு பெற முடியாம போச்சு, காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ இன்னும் மீதி 2, அதுல ஒரு முக்கியமானவர் எலியேசர். மோசே காலத்துல எலியேசர் தேவனால் பிரத்யேகமாக பயன்படுத்தப்பட்டவர். இந்த எலியேசருடைய டவுன் லைன் டிசனன்ஸ் தான் யார் அப்படின்னா இந்த சாதோக். இந்த எலியேசரை குறித்து எண்ணாகமம் 31:6 ஒரு முக்கியமான காட்சி கொடுக்கப்படுது. வாசிங்க ஒரு சம்பவம்.
அவர்களையும் ஆசாரனாகிய எலியேசரின் குமாரன் பினகாசையும் யுத்தத்திற்கு அனுப்பவியில் அவன் கையிலே பரிசுத்த
பாருங்க, இது ஒரு மிக முக்கியமான ஒரு நிழல். மோசே இங்கே ஆசாரியனாகிய எலியேசர் அவருடைய மகன்கள் யார் அப்படின்னா, அவர்கள் யாருனா அவர்கள் லேவி கோத்திரத்தார், அவர்கள் ஆசாரிய பணிபடிதான் செய்யணும். ஆனா இங்க மோசே ஒரு டிசிஷன் கொடுக்கிறார், யுத்தத்திற்கு அனுப்புறார். இவர்கள் யுத்தத்துக்கு புறப்படுறாங்க, புறப்படும் போது பரிசுத்த தட்டுமுட்டு சாமான்களை கொடுத்து அனுப்புறார். அப்ப இவங்களுடைய வெப்பன்ஸ், இவர்களுக்கு கொடுக்கப்படும் விசேஷித்த உடைமைகளை நம்ம பாக்குறோம், அது போர்க்கருவிகள் அல்ல, அது விசேஷித்த பரிசுத்த பணிவிடை கருவிகள், பொருள்கள். அப்போ இதை எடுத்துக்கொண்டு பினகாஸ் புறப்படுறார். அப்ப இது ஒரு மிக முக்கியமான அடையாளம். என்ன அடையாளம்னா, சாதோக்கின் வம்சத்தார் வித்தியாசமான கருவிகளோடு போர் புரிய போறாங்களாம். அப்ப இப்படி போல இன்றைக்கு திருச்சபையின் பிள்ளைகள் கூட இந்த விசுவாசத்தின் போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருவிகள் மாம்ச பிரகாரமான போராயுதங்கள் அல்ல, இது ஆவிக்குரிய பிரகாரமான போராயுதங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையே போராட்டம் தான். அங்கதான் தேவன் அறிவிக்கிறார் நமக்கு இந்த குவாலிட்டி சாதோக்கின் வம்சத்தார் இடத்துல காணப்பட்டு கொண்டே இருந்துதான். யார் காலத்துல? மோசே காலம் தொடங்கி யூதயுகம் முழுவதும் அவருடைய டிசன்டன்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் டேவிட் பீரியட்ல, கிங் டேவிட், அவர் வந்து அப்சலோம் அவருக்கு எதிர்த்து நிற்கிறார், கூட சாதோக் புறப்படுறார். சாதோக் எங்க இருக்க வேண்டியவருக்கு, எங்க இருக்க வேண்டியவருக்கு, ஆனா இடத்தை விட்டுட்டு டேவிட் பின்னாடியே போறார். அவரோடு கூட பாடுகளை பெற்றுக்கொள்றார், அவரோடு கூட உபத்திரவங்களை பெற்றுக்கொள்றார். போராட்டம் தான் வாழ்க்கை. இதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான அடையாளம் சாதோக்கின் வம்சத்தா இருக்கு. அன்பானவர்களே, அப்ப தேவன் நம்மை சிந்திக்க சொல்றார், இன்றைக்கு திருச்சபையின் பிள்ளைகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்திற்கான போராட்டமாகவே இருக்கிறதா? விசுவாசத்திற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோமா? தொடர்ந்து. இது மிகப்பெரிய டோக்கன் ஆஃப் சிம்பிள் அப்படிங்கிற, இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். அன்பானவர்களே, சாதோக்கின் வம்சத்தாருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குவாலிட்டியை தேவன் இங்க காண்பிக்கும் போது, போராட்டமே வாழ்க்கையா இருக்கணும். சில நேரங்களில் சொல்லும் போது வாழ்க்கையே என்னவா இருக்குங்கிறாங்க. ஆனா சாதோக்கின் வம்சத்தார் மட்டும்தான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, போராட்டமே வாழ்க்கையா இருக்கு. இந்த காரியத்தை தேவனுக்காக மனதார சொல்லணுங்களாம். அப்ப தேவன் இதை அங்கீகரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ சாதோக்கின் வம்சத்தாருக்குரிய குவாலிட்டிஸ் தேவன் இங்க அறிமுகப்படுத்துறார். அடுத்ததாக சாதோக்கின் வம்சத்தாரை பற்றி சாதோக்கி குறித்தும் தாவீது ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். அப்போ தாவீது நாம் பார்க்கிறோம் நிழலும் பொருளுமான பாடங்கள்ல அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். அப்ப இந்த சாதோக்கி குறித்து தாவீது சொன்ன விசேஷ வார்த்தை என்ன? வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 15:27 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவோ? நீ சமாதானத்தோட நகரத்திற்கு திரும்பு. உன் மகன் அகிமாசும் அபியதாரின் மகன் யோனத்தானும் ஆகிய உங்கள் குமாரர் இரண்டு பேரும் உங்களோட கூட திரும்பி போகட்டும்.
பாருங்க, தாவீதுக்கு அது ஒரு போராட்ட நேரம். அப்சலோம் அவரை ரொம்ப மிகவும் எதிர்த்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டம் மற்றும் போராட்டமான ஒரு வாழ்க்கையில இப்போ தாவீது ஒரு டிசிஷன் எடுத்து சொல்றாரு சாதோக்கி பார்த்து, நீங்க எப்படிப்பட்டவர்? ஞான திருஷ்டிக்காரன் அல்லவோ? அப்போ சாதோக்கு கொடுக்கக்கூடிய டைட்டில் ஞான திருஷ்டிக்காரன். அப்ப இது எப்படி நம்ம சொல்லலாம்? இதனுடைய விளக்கம் நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 9:9 இப்ப வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9:9
சொல்றாரு
அந்த காலத்திலேயே சொல்றாங்க, இந்நாளில ஞான திருஷ்டிக்கார, அந்த நாள்ல ஞான திருஷ்டிக்காரன், இந்நாளில் என்ன சொல்லுவாங்களா, ஒரு ப்ராஃபெட், இவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்களா? எப்போ, எந்த நாள்? அது சொல்லியே எவ்வளவு வருஷம் ஆயிருக்குமா இல்லீங்களா, நூற்றுக்கணக்கான வருஷம் தாண்டியாச்சு. அன்பானவர்களே, அப்போ ஒரு ப்ராஃபெட் சர்டிபிகேட் வாங்குறார் கிங் டேவிட் கிட்ட. யார் அப்படின்னா, சாதோக், யூ ஆர் அ ப்ராஃபெட், நீங்க தீர்க்கதரிசி தானே. பாருங்க, சர்டிபிகேட் குவாலிபிகேஷன் தேவன் இங்க காண்பிக்கிறார். சாதோக்கின் வம்சத்தராகிய அழைக்கப்பட்ட நமக்கு, நாம் அனைவரும் யார் தாங்க? ப்ராஃபெட்ஸ். தேவன் கூப்பிடுறார் நம்மை, நீங்க எல்லாரும் தீர்க்கதரிசிகள் தானே, அந்த ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தானே, கேட்கிறார் கேள்வி. இதற்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்? இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்? ஆர் வி ப்ராஃபிட்? ஆர் ஐ எம் எ ப்ராஃபிட் ஆர் ப்ராஃபிட்டஸ்? சொல்லலாம், நம்ம தான் பதில் சொல்லணும். திருச்சபை பதில். காட், யூ ஆர் ரைட். தேவனே, நீங்க எங்க ஆவியை கொடுத்துருக்கீங்க, உங்க ஆவி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த ஆவியை நிமித்தமா நாங்கள் உங்கள் திட்டங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம், அந்த திட்டங்களை புரிந்து கொண்டிருக்கிறோம், அவைகளில் நாங்கள் நிலைக்க விரும்புகிறோம். அப்ப தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாயிருந்தால், இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு கண்டிஷன் கிளாஸ் வச்சார் திருச்சபை பார்த்து, மிகப்பெரிய கண்டிஷன். கிரைஸ்ட் இதே கேள்வியை கேட்கிறார், சேம் லைக் டேவிட், தாவீது போலவே இந்த கேள்வியை கேட்டார். யார பார்த்து கேட்டார்னா, தி என்டையர் சர்ச். அன்றைக்கு ஆதி சபை தொடங்கி லவோதிக்கியா சபை முடிய இந்த கேள்வி முற்றிலும் பொருந்தக்கூடிய கேள்வி. கேட்கிறார் கேள்வி, அப்போஸ்தல் சாரி காஸ்பல் ஆஃப் ஜான், யோவான் நற்செய்தி நூல் 15 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் மிக முக்கியமான எச்சரிப்பு இங்க இந்த வசனத்தில் இருக்கு. மிக மிக முக்கியமான எச்சரிப்புங்கிற என்னவென்றால், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இதற்குரிய விளக்கம் நாம் அறிந்தது. அடுத்துதான் சொல்றார் மிக முக்கியமான கண்டிஷன், நிபந்தனை. ஒருவன் எண்ணிலும், இண்டிவிஜுவல் காலிங் பத்தி இங்க பேசுறார், நாட் குரூப் காலிங். என்ன சொல்றார் பாருங்க, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், லவோதிக்கியா சபையில நம்ம பாக்குறோம் வெளிப்படுத்தின விசேஷத்துல. அப்போ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன், சர்ச் கிளாஸ் அழைக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தேவன் இந்த வாய்ப்பை தனிப்பட்ட முறையில் கொடுக்கிறார். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ரிமைன்ஸ் இன் மீ.